மலைகுட்டும் தேசத்தின் பீத்தலான வானத்தில் பேரிடால் படாத நட்சத்திரங்கள் தான் எத்தனை தேடச் சொல்கிறது இந்த கவிதை தொகுதி. ஊடக விடியல் வழியீடாக நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இந்நிகழ்வில் கருத்து பகிர்விற்காக என்னையும் அழைத்து வைக்கி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறிப்பாக அவர்கள் ரஞ்சிக்கு என் நன்றிகள். ஒரு கோடி கவிதைகளால் பெரும் கவிஞன் எகநாமம் பெற்றாலும் அஃது உரிமை போரினில் ஒரு சொட்டு ரத்தத்தினை தருபவன் முன்னே வரும் தூசு தூசு என்று பாடினான் அந்த ஒரு இளக்கவிஞன். இந்த கவிதை தொகுதிக்கு சொந்தமான போராளி கவிஞர்கள் கவிதையை மட்டும் படைத்தவர்கள் அல்ல. குருதிச்சேர் குளமாக அதில் குளித்து குதித்து எடுத்து நிமிந்து நின்றார்கள் திருதிவனே. புலம்பெயர்ந்து வாழ நாம் கவிதை வெற்றி மட்டும் கதைக்கும் நாம் தூசு என்று நம்மை அழைப்பது தூசுக்கும் அவமானம் அல்லவா? 26 பெண் போராளி கவிஞர்களின் 70 கவிதைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. தேச விடுதலை போராளியாய் ஒரு மகளாய் ஒரு தாயின் சிசுவாய் பெண் விடுதலை வேட்கை கொண்ட போராளியாய் உலகை தம் இறக்கைக்குள் இழுத்து மூடி அமுக்க நினைக்கும் வல்லரசு வல்லூர்களுக்கு எதிராகவேன பல்வேறு கவிதைகள். ஆனால் எல்லா கவிதைகளிலும் ஒன்றுபட்டிருப்பது மானுடம் காக்கும் சுதந்திர வேட்கை. மானுடம் என்று மானுடம் என்றவுடனேயே எனக்கு என் தமிழின் மூதாட்டி அவைதான் ஞாபகத்துக்கு வருகின்றார். பாட்டி என்ன சொன்னார்? அரிதிலும் அரிது மானுடர் ஆதல் அரிது கூன் குருடு நீங்கி புறத்தல் அரிது. நாம் வாழும் இன்றைய உலகம் அறிவியல் தொழில்நுட்ப உலகம், அறிவியல் உலகம். இணையம் மின்னஞ்சல் முகம் பார்த்து பேசும் கைத்தொலைபாசியை மட்டும் தரவில்லை. இன்றைய கலை இலக்கிய தளத்தில் பல்வேறு சிந்தன போக்குகளை உருவாக்கி இருக்கிறது. விளிம்பிலே மக்கள் வாசிப்பு மறுவாசிப்பு தவறான வாசிப்பு என்று பல்வேறு சிந்தனைகள் இந்த மாந்த விடுதலையை உயர்த்தி பிரிக்கும் வகையில் இங்குதான் அவ்வையின் அறிவிலும் அறிந்து மாந்தர் ஆதல் அறிந்து என்ற கருத்தை நோக்க வேண்டியுள்ளது. ஆதிக்க சக்திகள் இன்றல்ல, அன்றும் தான் மாந்தத்தை மறிக்கவில்லை. அதனால் அவ்வை மாந்தர் ஆதல் அறிந்து என்று பாட வேண்டியிருந்தது. அதோடு மட்டும் நின்று விடவில்லை. கூன் குருடு நீங்கி கூன் குருடு நீங்கி பிறத்திலிருந்து என்றார். அது ஏன்? அது என்ன கூன்? முதுகெலம் பெற்ற மனிதர்கள், தம் கருத்துக்கு தாமே நேர்மையற்றவர்கள். அவர்கள் கூன் விழுகின்ற மனிதர்கள், கூன் விழுகின்ற கூன் விழுகின்ற மனிதர்களுக்கு சமம். அப்படியானால் குருடு உலகத்தை விசாரித்து பார்க்க தெரியாதவர்கள், குறுகிய உலக பார்வையுடையவர்கள். அவ்வை பாட்டை இவ்வாறு நாம் மறைவாசிப்பு செய்தால் தொடர்ந்து நீருயர நெல்லுயரும். இது இயற்கையின் கொலை அல்லவா? ஆனால் கோடு எந்தால்தான் குடியேறும். அன்றைய மக்கள் வயலில் விளைந்தவற்றை பெரும்பகுதியை மன்னன் தானே சுருட்டி கொண்டார். வயலில் விளைந்தவற்றில் பெரும்பகுதியை மன்னன் சுருட்டி கொண்டதால் மக்களுக்கு மிஞ்சியது பட்டினி பசி. புலவனே தன் தஞ்சம் போக்க மன்னனை புகழ்ந்து பாட வேண்டிய நிலை. அதனையே அவை எதிர்மறையாக பாடினார் கோதுயர குடியுயர்த்து. ஆம், இத்தகைய மாண்டம் உயர்த்தும் உன்னத வெளிச்சத்தில் நின்று இந்த பேரிடாத நட்சத்திரங்களை வாசிப்பு செய்வதுதான் நாம் உண்மையில் இத்தகைய போராடி பெற்கவிகளுக்கு நாம் செய்ய வணக்கமும் மரியாதையுமாகும். நாம் கவிதை வாசிப்பு குறித்த என் கருத்து பகிர்வை நிகழ்த்துவதற்கு முன்பாக முக்கிய 4 புள்ளிகளை போட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த 4 புள்ளிகளினூடாக இக்கவிதைகள் வாசிப்பில் அழகிய கோலத்தை வரைந்திட விரும்புகிறேன். முதலாவது புள்ளி, கலை இலக்கியம் என்பது சுயாதீனமான கட்டமைப்பு, அதை சுயாதீன தளத்தில் நோக்குவது. அதாவது இது கவிதை குறித்த உரையாடல் தளம் என்பது. இரண்டாவது புள்ளி, குறிப்பாக இவை பெண்களுடைய கவிதை என்று நோக்குவது, அதிலும் ஈழப்பெண்கள் என்று நோக்குவது. மூன்றாவது புள்ளி, பெண் விடுதலை சிந்தனையில் அதாவது போராளி கவிஞர்கள் என்ற வகையில் பார்ப்பது. நான்காவது முக்கியமான புள்ளி, வாசகனாகிய எனது பார்வையில் ஒரு சமூக விடுதலை சிந்தன தளத்தில் பயணிக்கும் என் போன்றவர்களின் இந்த கவிதை தொகுதியில் மானுடம் உயர்த்தும் சமூக விடுதலை குறித்த அக்குறையுடன் நோக்குவது. இந்த வகையில் முதலாவது புள்ளியை அதாவது கவிதை தளத்தில் நின்று இத்தொகுதியை வாசிக்க தொடங்கும் போது ஈழத்து கவிதைக்குரிய தனித்துவம் பல்வேறு கவிதைகளில். உதாரணத்துக்கு தாய் நிலம் உங்களை வரவேற்கிறது என்ற கவிதை புலம்பெய்ந்து வாழும் உமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது, நெஞ்சை வரைகிறது. இழுவை வண்டிகளில் மூச்சடங்கி சாகும் பயம் மறந்து சகோதரர்களின் வாழ்வுக்காய் தேய்ந்து போயின ஆண் மக்கள் வாழ்வு. குடும்பப்பார் சுமப்பதற்கு முதுகு நிமிர்த்தி எண்ணெய் வள நாடுகளில் வீடுகளில் ஓடாய் தேர்ந்தது பல பெண்களின் வாழ்வு. கழிப்பறைக்கு நீர் சுமக்கவும் மறந்த தம்பியின் வாழ்வு குளிர் பனிக்குள் கழிப்பறை தூமையிலே கரைந்தது. திண்ட கோப்ப கூட கழுவ தெரியாத உள்ள ரெஸ்டாரண்டில் அதை கழுவி பிளத்தி காசு அனுப்பியது. ஊரில் தெருவுக்கொன்றாய் பிரித்து வைத்த பாகுபாடெல்லாம் சிதைந்து யாவரும் எத்தொழிலும் செய்யும் புதிய சமத்துவம் கிடைத்தது. அவ்வாழ்வில் ஏற்றத்தாழ்வு வறட்டிற்கௌரவம் உடைந்து மாப்பிளை வெளிநாடனில் பெண் கொடுக்கு நாகரிகம் மறந்தது. அடுத்து நாமகளின் காதல் கவிதை ஒன்று, காதலின் புதிய பரிமாணம். போராளிகளுக்கிடையில் பூத்த காதலும் பிரிவரும் துயரும் தமிழின் பண்பாட்டு தளத்தில் பூத்த அழகிய கவிதையாக விடுகிறது. எப்போதாவது தெருவில் அவசர இயக்கத்தில் கண்டுவிட நேர்கையில் சந்திப்பை வரவேற்பதாய் அவன் கண்கள் ஒருமுறை விரியும், மறுகணம் ஆழ்ந்து மூடிக்கொள்ளும். அவனுக்கு தெரியும் எனக்கு அது போதும் என்று. காதலனுடைய ஒரு பார்வையே போதும் என்ற பண்பாடு அது போராளிகளுக்கும் இடையில் பூத்துக் குலுங்குவது அழகு, தனி அழகு. இன்னொரு கவிதை மலமகளின் கவிதை, அவள் ஒன்றும் ஆசையாள். வானமும் பீத்தலாய் போச்சு, கடும் பயிற்சியில் தேய்ந்து நைந்து கிழிந்த தன் காற்சட்டையை தத்து முடிய பீத்தலான வானத்தையும் பொத்தி தைக்கும் அக்கறையில் பேசுகிறது. இதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அக்கறை என்று கூட சொல்லலாம். இதற்கும் மேலாக இந்த கவிதையின் நயம், குளிரில் பல்கெடுக்க மரத்தின் மரவிலிருந்து பகைத்தலன் நோக்கி தன் வெளிவிரித்த வீதி ஒருத்தி சற்றும் மசைந்தாடில்லை. மழை வெள்ளம் என்ன, பகை வெள்ளம் வந்தாலும் அவள் அசையாள் வெல்வாள் என்று கூறி முடிகிறது. உண்மையில் இந்த கவிதை காட்சி படிமம் சிறந்த கவிதையாகும். அதே போல் அம்புலியின் வாழ்க்கை, இனிய பாடலாகட்டும் என்ற கவிதை, உங்கள் கற்பனையில் உருவகித்த சிற்பமாய் என்ன செதுக்காதீர் என்று பெண் சிந்தனையில் விடுகிறது. ரூபி மார்க்கெட்டில் அப்புறமாய் வருகிறேன் கவிதையில் கோபக்கனல் தெரிக்கிறது. சந்தனக்கட்டையில் வேக நாமே ஒன்றும் நேரு பரம்பரை அல்ல, சுதந்திரமாய் எரியக்கூட நமக்கு உரிமை இல்லை என்று கவிதையை நயமாக பெறுகிறது. யதார்த்தம் என்ற கவிதை செல்லின் தாக்குதலுக்கு பரியான ஒருவரை பற்றியது. அவன் மட்டும் தனியாக கிடந்தான் கையொன்று வீதியில் மரகதையில் விரல்களை நீட்டியபடி யாரையோ குற்றம் சாட்டுவதா என்று தொடர்கிறது. யாரந்த அவர்கள் யாராகவும் இருக்கலாம், ஏனெனில் நமது போராட்ட சூழலில் ஒரே ஒரு எதிரி இருக்கவில்லையே. இயக்கத்துக்குள்ளேயே பல எதிரிகள் துரோகப்பட்டியல்கள். அதனால்தான் என்னவோ மேலே விமானங்கள் இல்லை செல்லடிதான் என்று மேலும் சொல்லி முடிகிறது கவிதை. அறியப்பட்ட கவிஞை அம்புலி அவரது கவிதை எதிர்மலைக்குமரல், மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட மனிதரை எழுப்பும் வல்லமை எனக்கில்லை, ஆனால் கொல்ல சொன்னவரே உயிரும் உணவும் பிணங்களாக்க என் குரலுக்கு இயலும். குருதி வழிகையிலும் ஆதிக்க கோட்டைகள் உதிரும் வரையிலும் எனது குரல் அறியும் என்று சபதமிடுகிறது. கவிஞையின் உணர்வு அடிவயிற்றிலிருந்து பீறிடும் உணர்வு சாபம். ஆம், கொல்ல சொன்னவர்கள் யார்? செம்மணியில் மட்டுமல்ல, யாழ் கஸ்தூரியார் ரோட்டில், கந்தன் கருணையில், பள்ளிவாசல்களில், துணுக்காய் வத முகாம்களில் என நீளும் அராஜகம். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து அதன் மீது தேசிய விடுதலை எக்கால மாணிக்க கோட்டை, எத்தனை சகோதர சகோதரிகளை, எத்தனை தோழர் தோழிகளை இந்த போராளி பெண் கவிஞர்கள் நிச்சயம் மறந்திருப்பர். இந்த படுகொலைகளே பாரதி, அம்புலி, வானதி, கஸ்தூரி என்ற கவிஞர்கள் கவிதைகள் ஏற்கனவே தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. கஸ்தூரிக்கு அஞ்சலி செலுத்தும் பாரதியின் கவிதையில் தமிழகத்தில் நீ தடுத்து வைக்கப்பட வேண்டியவள் என்று பேசுகிறது. புலிகளின் தடுப்பு பற்றிய ஒரு பதிவை இங்கே இலக்கியமாகிறது. இலக்கியம் காலத்தின் கண்ணாடி அல்லவா? தொண்ணூறுகளைத்தான் குறிப்பாக புலிகளின் எதிர்ச்செடி காலம் கொடி கட்டி பறக்க தொடங்கிய காலம். படுகொலை, தண்டனை, தடுப்பு காவல், தடை செய்தல் என தமிழ் சமூகத்தின் சுயமான செயல் இயக்க மூச்சை சிறைப்படுத்திய காலம். இது குறித்து சித்திரலேகா மௌனபுரி அவர்கள் சிவரமணியின் கவிதை தொகுதி நூலில் குறிப்பிடும் போது, 80களின் நடுப்பகுதியில் இருந்து தேசிய குழுக்கள் வளர்ந்து வந்த இடைச்சேர்க்கையான போக்கு வெளிப்படையாகவே தெரிந்த அதிகாரத்துக்கான போட்டியாகவே ஜனநாயகத்தன்மைக்கு கெடுது விளைவித்ததுடன், குழுக்கள் எதனையும் சாராமல் பொதுவான தேசிய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர்கள் பலரையும் விரக்தி அடைய செய்தனர். அத்தோடு 87 பிற்பகுதியில் இந்திய அமைதிப்படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடி சமூகத்தில் சுயாதீன அமைப்புகள் சுதந்திரமாக இயங்க முடியாத சூழலை இல்லாமல் செய்தன. அத்துடன் 90 ஜூன் மாதம் மீண்டும் ஏற்பட்ட போர் நிலைமையும், தேசிய விடுதலை இயக்கங்கள் என்று கூறிக்கொள்ளும் சகல அமைப்புகளினதும் எதேச்சதிகாரம், வன்முறைகள் ஆகியவை காரணமாகவும் முன்பு இயங்கிய பல சுயாதீன அமைப்புகள் செயலிழந்தன அல்லது அவற்றின் செயற்பாடுகள் மிகவாக குறைந்தன. மாற்று கருத்துக்களுக்கு முகம் கொடுத்தல், விமர்சனத்திற்கு செவிசாய்த்தல், பொது வேல திட்டங்களில் ஒன்றிடுதல் ஆகியவற்றுக்கு இடமில்லாது போயிட்டு, இது சமூகத்தில் பிந்துக்கு தள்ளப்பட்டிருந்த சில பிற்போக்கான கருத்துக்களுக்கும் அதன் சக்திகளுக்கும் துணிவாக செயற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கியது. குறிப்பாக பெண்களிடையே ஊற்றெடுத்த உற்சாகம், செயல் ஊக்கம் ஆகியவற்றுக்கு ஆரம்பத்தில் தேசிய விடுதலை என்ற கருத்து நிலை வழங்கியிருந்த ஏற்புடைமையின் காரணமாக அவர்கள் துணிந்து எதிர்ப்பதற்கு தைரியம் பெற்றிருந்த பழமவாத சக்திகள் துணிவாக வெளிப்படத் தொடங்கின. உண்மையில் இந்த கட்டத்தை இவர் விரிவாக சொல்கிறார் என்று சொன்னால், இந்த 80களில் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பம் இது. அன்றைய கட்டத்தில் இளைஞர்களிலிருந்து இந்த இளைஞர்களோடு சேர்ந்த இளைஞர்களிடையே பெண் விடுதலை குறித்த ஒரு ஆழமான விமர்சனம், ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல், உரையாடல்கள், செயற்பாட்டை முந்தழுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருந்த கட்டம். இந்த கட்டம் இயக்க போட்டிகளால் இயக்கங்களுக்கு இடையில் இருந்த மோதல்கள், பிரச்சனைகள், இந்திய ராணுவ வருக, இதோட புலிகளின் கையில இது இடைச்சதிகார போக்கு முன்னெடுக்கப்படுக்க, இது எல்லாமே அங்கே ஹிப்போப்பு சக்திகள் அதுக்கு மேல கும்பிக்கொண்டிருந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய எழுச்சி முன்வர்களை கண்டு கும்பிக்கொண்டிருந்த சமூகத்தின் பிற்போக்கு சக்திகள் இந்த புலிகளுடைய வெற்றியின் பிற்பாடு வெளிப்படையாக தங்களை நிலப்பாட்டை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. முற்போக்கு சக்திகளை பின்னுக்கு தள்ளி தங்களை நலன்களை பிரிக்கிற இந்த பெண் எதிர்ப்பு சமூகத்தின் பிற்போக்குத்தனமான விஷயங்களை முன்தொடர்றதுக்கு வாய்ப்பு அளித்தது. அதை அவர் இன்னும் தெளிவாக இங்கே சொல்ல வர சொன்னால், ஒரு உதாரணம் ஒன்றை மாற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதன் ஆரம்பத்தில் இருந்தே பல முற்போக்கான அரசியல், சமூக, கலாச்சார செயற்பாடுகளின் தளமாக இயங்கி வந்துள்ளது. தமிழ் தேசியவாதத்தின் முற்போக்கான ஓட்டங்கள் இக்கல்வி நிறுவனத்தில் சங்கமித்ததை எவரும் மறக்க முடியாது. அவ்வாறு பெண்களது பல முற்போக்கான செயற்பாடுகளுக்கும் இது ஆதரவளித்து வந்தது. இதனால் சமூகத்தில் முன்னுக்கு வந்த சமூக பலவாதம் பல்கலைக்கழகத்திலும் பிற்காலத்தில் கலதாட்டியது. 89 பல்கலைக்கழகத்தில் பெண்களின் விழிப்புணர்வுக்கும் பெண்ணிலவாதத்திற்கும் எதிரான பிற்போக்கு சக்திகளின் குரல் வெளிப்படையாக ஒலித்தது. பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெற்ற புதிய மாணவிகளின் ஆடை அணிதல் முறைக்கு சிரேஷ்ட மாணவர்கள் ஆண்கள் விதிக்கும் சில கட்டுப்பாடுகளில் ஆரம்பித்து பெண்ணிலவாதத்திற்கும் பெண்ணிலவாதிகளுக்கும் எதிரான கோஷங்களை தாங்கிய சுவரொட்டிகளாக இவை வெளிப்பட்டன. சிவரமணி இக்காலகட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி என்பதும் கேலிக்கும் தாக்குதலுக்கும் ஆளான பெண்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இத்தகைய ஜனநாயக விரோத சூழலில் இத்தகைய பெண் போராளி கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயம் செல்வியின் குரலை, சிவரமணியின் தற்கொலையை, ராகினியின் படுகொலையை அறிந்தே இருப்பர். 91 மே மாதம் 17 தேதி செல்வி என அறியப்பட்ட கவிஞை, நாடக எழுத்தாளர், பல்கலைக்கழக மாணவி செல்வநிதி தியாகராஜா புலிகளால் அவரது வீட்டில் இருந்து கைது செய்து கொண்டு செல்லப்பட்டார். இவரை கைதியெடுத்து பல பல்வேறு சர்வதேச சுதந்திர அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. இவரது படைப்பாற்றலுக்காக சர்வதேச படைப்பாளிகள் ஒன்றியம் 92 சிறந்த கவிஞைக்கான விருதையும் அறிவித்தது. இது குறித்து புலிகளின் அரசியல் மதிவிறைஞர் அந்த பாலசிங்கம் அவர்களிடம் சர்வதேச பத்திரிகைகள் அன்று கேட்ட போது, விசாரித்து விட்டு விடுவோம். இப்போ எங்கட பாதுகாப்பில் நான் இருக்கிறாய் என்று பொன்மொழிந்த விசாரிப்பின் அர்த்தம் படுகையோ மரண தண்டனையோ. செல்வி கேசவன் புதியதோர் உலகம் எழுதிய போராளி. இவர்கள் போன்ற பலர் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? தேச விடுதலையை மக்களுக்காக தேடி புறப்பட்டவர்கள் தான். புறப்பட்டதுதான் தவறு. இதுதான் புலிகளுக்கு ஒத்து வரவில்லையோ? அப்போது யாருக்குத்தான் இவர்களின் விடுதலை? போராளி பெண் கவிஞர்களில் இத்தொகுதியில் இவை குறித்தும் நாம் தேட வேண்டும். இத்தகைய ஒன்று கூட நமது போராட்டத்தை சிதைத்த ஜனநாயக விரோத செயல்களை வெளிப்படையாக பேசியாக வேண்டும். இதுதான் விடுதலையின் சரியான அர்த்தத்தை வெளிச்சமிடும். 26 பெண் போராளி கவிஞர்களில் 70 கவிதைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டாயம் படிக்க வேண்டிய கவிதைகள். இந்த பெயரிடப்படாத நட்சத்திரங்களை வெளியிட்டார்கள் மிகவும் கவனமாக தொகுத்திருக்கிறார்கள். ஈழத்தில் 80களின் நடுப்பகுதியில் இருந்தே பல பெண் கவிஞர்கள் எழுதத் தொடங்கிவிட்டார்கள். ஊர்வசி, செல்வி, அம்பை, மைத்ரே, சிவரமணி என்று இந்த பட்டியல் நின்று செல்லும். இவர்களில் பலர் பெண் சிந்தன தளத்தில் இருந்து ஆக்ரோஷமான பல கவிதைகளை படைத்தவர்கள். ஆனாலும் இத்தொகுதி அவர்களின் பெயர் செயல் குறித்த எந்தவித வாழையும் இல்லாமல், முகவரையில் கூட ஒரு துளி அசுமாத்திரமும் இல்லாமல், ஈழத்து பெண் போராளிகள் என்று தலைப்பிட்டு இத்தொகுதி வெளிவந்திருக்கிறது. இவர்கள் களப்பணியில் ஈடுபட்டவர்கள் என்று முகவரையில் விவரிக்கப்படுகிறது. சிவரமணி, செல்வி போன்றவர்கள் களப்பணியில் ஈடுபட்டது கூட அதற்கு தெரியும். பூரணி இயக்கம் குறித்தும் ஏன் இவை தலைக்கப்பட்டிருக்கின்றன? சுத்தமாய தொகுதியோ வெளியிட்டாளர்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கவிதை தொகுதி புலிகளின் தலைமையிலான தேசிய விடுதலை போரில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட, குறிப்பாக ஆயுதப் போராட்டத்தில் இராணுவ பணியில் அதிகம் ஈடுபட்ட பெண் போராளிகளின் கவிதைகள். கவிதை தளத்தில் தரமான கவிதைகள். உணர்வுடன் நம்மை ஒன்றிக்க வைப்பவை. போர்த்துடலுக்கு இழுத்துச் செல்கிறது, மலையில் நனைய விடுகிறது, பயங்கரத்தில் உரிய வைக்கிறது, வெடிகுண்டாயுமை அதிர்விக்கிறது. இவர்களில் எத்தனை பேர் மண்ணில் இன்று உள்ளார்களோ தெரியவில்லை. கவிதை தொகுதியை படித்து முடிக்கும் போது எங்கள் மலங்களில் வாழ்கிறார்கள், மீண்டும் கவிதையை வாசிக்க தூண்டுகிறார்கள். தமிழ் தேசிய விடுதலை போர் அடிப்படையோர் ஜனநாயக உரிமை போர். அது புதவெளிக்கு அனுப்பப்பட்ட போதே நமது போராட்டமும் தோல்வியை தழுவத் தொடங்கியது. மகாவி பாரதி குறிப்பிட்டது போல, இன்று எமக்கு சுடர் மிகு அறிவு தேவை விடியலை வேண்டிய பயணத்தில். இறுதியில் சிவரமணியின் கவிதை ஒன்றை இங்கே வாசித்து விடைபெற விரும்புகின்றேன். கவிதை விடுதலை. எழுதிய காலம் 1986. நாங்கள் எதை பெறுவோம் தோழர்களே? எமது விடுதலை. நாங்கள் எதை பெறுவோம் தோழர்களே? நாங்கள் எதை பெறுவோம்? இன்பமும் இளமையும் இழந்து நின்றோம், ஏக்கமும் ஏழ்மையும் சுமந்து வந்தோம். நாங்கள் எதை பெறுவோம்? விடுதலை என்றீர், சுதந்திரம் என்றீர், எம்மினம் என்றீர், எம்மண் என்றீர். தேசங்கள் பலதிலும் விடுதலை வந்தது, இன்று சுதந்திரம் கிடைத்தது. எனினும் தேசங்கள் பலதிலும் மனிதர்கள் இன்னும் பீச்சப் பாத்திரங்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர். நாமும் பெறுவோமா தோழர்களே பீச்சை பாத்திரத்தோடு நாளையோடு விடுதலை? நாங்கள் எல்லாம் இழந்தோம். எனினும் வேண்டவே வேண்டாம் எங்களில் சிலரது விடுதலை மட்டும், விலங்கோடு கூடிய விடுதலை மட்டும் வேண்டவே வேண்டாம். தோழர்களே, விலங்குகளுக்கெல்லாம் விலங்கு வந்து செய்த பின் நாங்கள் பெறுவோம் விடுதலை ஒன்று. நன்றி, வணக்கம்.